மொழியின் விழி, இனத்தின் ஒளி, கலையில் முன்னோடி.
ஓடினாள், ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள்.
கழக கண்மணிகளாம் என் அன்பு உடன்பிறப்புகளே.
அரசியல்
தலைவன் தம்பி உடையா கலைக்கு அஞ்சானுகளை
இலக்கிய புலவன்
உயிரினும் மேலாத அன்பு உடன்பிறப்பு
என்றும் முதல்வன்
கருணாநிதியினுடைய வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கருணாநிதி போனாலும் வர கருணாநிதி நிச்சயமாக.
பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி, தமிழ் தலைவனின் வரலாறு, பவர்ட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ்.
தெருவோரத்து மனிதர்களின் பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன் என்று மாநிலங்களவையில் அண்ணா அவர்கள் தன்னை குறிப்பிட்டுக் கொண்டு ஆற்றிய உரை வரலாற்று புகழ்மிக்கதாகும். தமிழ்நாட்டிலே உள்ள காங்கிரஸ் மட்டுமல்ல, டெல்லியிலே உள்ள காங்கிரஸ் தலைவர்களும் திமுக கழகத்தை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியது அண்ணாவின் மாநிலங்களவையின் உரைக்கு பிறகுதான். நாளுக்கு நாள் உணவு பஞ்சமும் விலைவாசி ஏற்றமும் தமிழ்நாட்டை அலைக்கழிக்க தொடங்கின. கோரிக்கைகளின் தன்மையையும் உண்மையையும் புரிந்து கொள்ளக்கூட முன்வராத காங்கிரஸ் அரசை எதிர்த்து கழகம் போர்க்கொடி தூக்கியது. அந்த நேரத்திலே தான் சீன ஆக்கிரமிப்பு இந்தியாவின் எல்லையோரத்தில் ஆரம்பமாயிற்று. பிரதமர் பண்டித நேரு இந்தியாவின் வெற்றிக்கு எல்லா கட்சிகளின் துணையையும் நாடினார். சீன ஆக்கிரமிப்பை எதிர்த்து இந்திய பிரதமருக்கு எல்லா வகையான ஆதரவும் தரப்படும் என்று திமுக கழகம் அறிக்கை வெளியிட்டது. அந்த நல்ல எண்ணத்தை பதிக்கிற வகையில் சிறையில் இருந்த அண்ணா அவர்களோ அல்லது ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்களோ விடுதலை செய்யப்படவில்லை. அனைவருடைய தண்டனை காலமும் முடிவுற்ற பிறகே விடுதலை செய்யப்பட்டோம். இது அன்றிருந்த காங்கிரஸ் ஆட்சியின் கொடுங்கோன்மைக்கும் பெருந்தன்மையற்ற போக்கிற்கும் ஒரு உதாரணமாகும். தண்டனை காலம் முடிந்து வேலூர் சிறையிலே இருந்து வெளிவந்த அண்ணா அவர்கள் சீன ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து வேலூர் கோட்டை வெடிமைதானத்தில் போர் முழக்கம் செய்தார். முன்னேற்ற கழகம் தன்னுடைய முழு ஆதரவையும் அந்த யுத்தத்தில் இந்திய சர்க்காருக்கு அளிக்க முன்வந்தது. கழகத்தின் சார்பில் நன்கொடைகள் திரட்டப்பட்டு போர் நிதியும் தங்க நகைகளும் வழங்கப்பெற்று அவைகளை நாவலரும் நானும் முதலமைச்சர் காமராஜர் இல்லம் சென்று அவரிடத்தில் அளித்தோம். இந்தியாவின் மீது போர் தொடுத்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. திமுக கழகம் தன்னுடைய கொள்கை முழக்கமாக கொண்டிருந்த திராவிட நாடு பிரிவினையை கைவிட வேண்டிய சூழ்நிலைக்கு இந்தியாவின் மீது சீனர் தொடுத்த போர் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. சீன படையெடுப்பு இந்தியாவில் ஏற்படுத்திய அதிர்ச்சி பல முனைகளிலும் பல துறைகளிலும் எதிரொலித்தது. தமிழகத்தில் மாலிகாப்பூர் படை நடத்தி வந்தபோது ஏற்பட்ட சலனமும் விளைவுகளும் எப்படிப்பட்டவை என்பதை படித்திருக்கிறேன். அதே போன்றதொரு சூழ்நிலை 1962 அக்டோபரில் நிலவிற்று. சீனாவை தூங்கும் அரக்கன் என்று வர்ணித்தான் நெப்போலியன். அது விழித்தெழுந்தால் உலகமே அதிரும் என்றும் அவன் அப்போது சொல்லி வைத்தான். சீனா தூங்கிக் கொண்டிருந்த போது இந்தியா என்ன செய்து கொண்டிருந்தது என்கிற செய்தி எல்லாம் ஆதிக்க வரலாறு கூறுகிற கசப்பான உண்மைகள். ஆனால் சீனா விழித்தெழுவதற்கு வேகமும் விசையும் வலிவும் தன்னம்பிக்கையும் ஊட்டுவதில் இந்திய அரசியலின் நெளிவு சுழிவுகளுக்கும் பெரும் பங்கு உண்டு. சீனத்து விடுதலை வீரன் சன்யாட்சன் சீனத்து காந்தி என்று அழைக்கப்படுவதும் ஒரு மரபு. ஆகவே சீனா சுதந்திரமாகவே இருந்ததாக பாவிக்கப்பட்டாலும் அடிமையாக இருப்பதன் கேவலத்தையும் அதிகாரமில்லாத தன்னரசின் சங்கடங்கள் எவை என்பதையும் சரியாக அது கற்றுக்கொண்ட இடம் இந்தியாதான். சீனாவின் ஆத்மீக பலம் நம் நாட்டு புத்தரால் முழு வளர்ச்சியினை பெற்றதாக சொல்லுகிறார்கள். அதனுடைய அரசியல் தூக்கம், அதன் மயக்கம், தாழ்வு மனப்பான்மை அத்தனையும் உதறித்தள்ளி சீனா சிரித்து எழுவதற்கும் நாம் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறோம். அதனை அரக்கன் என்று வர்ணித்த மேற்கத்திய அரசியல்வாதிகளை நாம் நிரம்பவும் கேலி பேசினோம். அதனுடைய உருவம் தான் அப்படி, உள்ளமோ அதன் உருவத்தை காட்டிலும் பெரிது பறந்தது என்று பேசி பேசி உலகத்தின் கண் முன்னால் சீனத்தை நல்ல வில்லையாக்கி காட்டுவதற்கு நமது பிரதமர் நேரு அவர்களும் அவருடன் சேர்ந்து நாமும் செய்த முயற்சி கொஞ்சமல்ல. உலகத்து சமாதான வாழ்வே சீனாவை ஐநா சபையில் அங்கீகரித்திடும் செயலில்தான் அடங்கியிருப்பதாக நாம் விடாப்பிடியான உறுதி காட்டி நின்றோம். இந்த பிடிவாதத்தின் காரணமாக நமக்கு தேசிய மட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகளும் கணிசமானவை. எது எப்படியானாலும் இந்தியா சீனா நட்புணர்வு சயாமிய இரட்டைகளைப் போல் பிரிக்க முடியாதது என்று நாம் துணிச்சலாக நம்பிய காலமும் உண்டு. அதிலும் பாண்டு மாநாட்டின் போது சீன பிரதமர் யார், இந்திய பிரதமர் யார் என்பதில் மேற்கத்திய நாட்டவர் குழப்பமடைந்திரு விதமாகவே நடவடிக்கைகள் காணப்பட்டன. மேற்கத்திய தொழிலாளர்களிடத்தில் தோற்றுப்போகும் கம்யூனிஸ்டுகள் கைவரிசை கிழக்கிந்திய விவசாயிகளிடத்தில் எப்படி வெற்றி கொடியினை நாட்டுகிறது பாரீர் என்று சீனாவை புகழ்ந்து தமிழ்நாட்டு மேடைகள் கூட அப்போது அதிர்ந்தன. பழம்பெரும் நாடுகள் இரண்டுக்கும் புத்துலகம் காண்பதில் இருக்கிற குறிக்கோள் ஒன்றே, அதுதான் சமாதான சகவாழ்வு என்றெல்லாம் நமது நேரு உட்பட அனைவரும் கேட்போர் காதுகள் அடைத்து போகும்படி முழங்கினோம். அது மட்டுமா, போரை தவிர்த்து உலகத்தில் சமாதானம் நிலவிட பாடுபடுதல், அந்தந்த நாட்டு தேசிய எல்லைகளை மதித்தல், எந்த பிரச்சனையும் கூடி பேசி தீர்த்து கொள்ளுதல், போர் தளவாடங்களை கண்மூடித்தனமாக குவித்துக் கொண்டிருக்கும் வல்லரசுகளின் சார்பாக சேர்ந்திடாமல் நடுநிலை வகிப்பது என்பனவற்றில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தோடு இருப்பதாகவே அன்றைய உலகம் நம்பிற்று. நாமும் அதனையே நம்பி சீனாவை ஆதரிப்பதும் அதன் நண்பர்களை பகுத்துக் கொள்ளாதிருப்பதும் தான் நம்முடைய அயல் நாட்டு கொள்கை என்று ஆக்கிக் கொண்டிருந்தோம். இந்த குருட்டுத்தனமான நம்பிக்கைக்கு நேரு மட்டுமே முழு பொறுப்பு அல்லவென்றும் அவருடைய அயல் நாட்டு கொள்கையின் ஒலிபெருக்கியாக இருந்த கிருஷ்ணமேனனுக்கு முக்கிய பங்கு இருந்ததாகவும் பின்னர் அனைவரும் உணர்ந்தோம். அது மட்டுமல்ல, கேபிஎஸ் மேனன் என்பவர் இந்தியாவை பற்றி சோவியத் ரஷ்யா கொண்டிருப்பதாக தெரிவித்த கருத்துக்களும் நாம் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிர்ப்பாகவும் கம்யூனிஸ்ட் சார்பு நாடுகளுக்கு கண்மூடித்தனமாக ஆதரவினை கொடுத்ததும் நடந்து வந்ததற்கு காரணமாக இருந்தது. இப்படி ஏற்பட்ட பல்வேறு கோளாறுகள் சேர்ந்து நமது மனிதாபிமானத்திற்கு அறைகுவலாய் சீன படையெடுப்பு திடுமனை ஏற்பட்டது. சகோதர பாசம், சமாதான சகவாழ்வு, தேசிய எல்லைகளின் மதிப்பு, கூடி பேசி பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுமை ஆகிய உபதேசம் அத்தனையும் 1962 அக்டோபர் 20 நாளன்று உலகத்து குறையாம் இமயத்தில் வெடித்திட்ட துப்பாக்கி சத்தத்தில் அழுந்திவிட்டன. ரஷ்யா அது சம்பந்தமாக இந்தியாவுக்கு எதுவுமே ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்வதற்கும் கண்டிப்பாக மறுத்துவிட்டது. கம்யூனிஸ்ட் அகிலத்தின் அரசியல் வறுமை அப்போது நமக்கு தெளிவாயிற்று. கொண்டவன் சரியாக இருந்தால் கூரையேறி சண்டை போடலாம் என்று தமிழகத்தில் வழங்கப்படும் கிராமிய பழமொழி அப்போது நமக்கு கொண்டவர்கள் சரியில்லாததால் நமது கூரையில் சண்டை தொடங்கிற்று. அக்டோபர் 2 நாளன்று இந்தியாவில் வடமேற்கு லடாக் பகுதியிலும் வடகிழக்கு நேபா பகுதியிலும் திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு போரை துவக்கிவிட்டனர். நாடே திகைத்தது. நம்ப முடியாத கதை நடந்து கொண்டிருப்பதாக ஒவ்வொருவரும் திடுக்கிட்டனர். தேசியத்தை பற்றி வாய்கிழியே அதுவரை பேசியது தவிர தேசிய எல்லைகளை பலப்படுத்தி காப்பதற்கு தவறிவிட்ட குற்றம் மக்களுக்கு எதிரில் அம்மனமாக நின்றது. இந்த பிரச்சனையில் திமுக கழகமும் அறிஞர் அண்ணா அவர்களும் தொடர்ந்து வற்புறுத்து வந்த அறிவுரைகளுக்கு செவிமடுத்திருந்தால் சீன படையெடுப்பை தடுக்க முடியாது போயிருந்தாலும் ஆக்கிரமிப்பை எதிர்த்து நொறுக்குவதற்கு நாம் அப்போது முழு தயாரில் இருந்திருக்கலாம். அறிஞர் அண்ணா எப்போதுமே கம்யூனிசத்திற்கு ஆதரவானவர், ஆனால் கம்யூனிஸ்டுகளை நம்பாதவர், ஜனநாயகவாதிகளை போற்றுபவர், ஜனநாயகத்தின் குறைபாடுகளையும் குடற்படிகளையும் நன்கு அறிந்தவர். ஜனநாயக முறையில் கம்யூனிசத்தின் உண்மையான பலன்களை சேர்ப்பதில் தான் அவருக்கு ஆர்வம் அதிகம். அந்த அடிப்படையில் தான் கழகத்தின் கொள்கைகளும் எங்களுடைய நடைமுறைகளும் இன்றளவும் இயங்கி வருகின்றன. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருந்த எல்லை தகராறுகளின் தன்மைகளை திமுக கழகத்தைப் போல் சரியாக உணர்ந்திருந்த அரசியல் கட்சிகள் அப்போது மிக குறைவு. அதனால் தான் 1961 மதுரையில் நடைபெற்ற கழக மாநாட்டிலேயே ஐநா மன்றத்தில் சீனாவுக்காக பலமுறை வாதாடி வரும் இந்தியா எந்த வல்லரசுகளுடன் கூட்டு சேராமல் உலக அரசியலில் நடுநிலைமை வகித்து வந்ததும் இந்திய துணை கண்டத்து மக்களுக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்கும் வகையில் இந்தியாவின் வட எல்லையின் சில பகுதிகளில் செஞ்சீனா புகுந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நட்புறவு கெடுவதற்கு காரணமாக இருப்பதால் அச்செயலை இப்பொது மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது என்று அந்த தீர்மானம் கூறிற்று. இது அறிஞர் அண்ணா எழுதிய தீர்மானம். செஞ்சீனா ஆக்கிரமிக்கிறது, இந்திய துணை கண்டத்து மக்களுக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்கும் வகையில் அது செயல்படுகிறது, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு கெடுவதற்கு சீனா வழிகோலுகிறது, சீனாவின் செய்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற கருத்துக்கள் 1967 திமுக கழக தீர்மானத்தில் துணிச்சலாக பிரதிபலிக்கும் நாட்டுப்பற்று இழை விண்ணி கிடப்பதை அப்போது கம்யூனிஸ்டுகள் கேலி பேசினர். காங்கிரஸ்காரர்கள் நேருவுக்கு எதிராக போடப்படும் தீர்மானம் என்று கூறினர். 2 நாட்களுக்கு முன்பே சீனாவை ஆக்கிரமிப்பு போர் துவங்கும் நாடாக பிரகடனப்படுத்திய கழக தலைவர்களை 20 அக்டோபர் சீனா போர் துவங்கிய பின்னரும் சிறையிலிருந்து விடுதலை செய்யும் பெருந்தன்மை காங்கிரஸ் ஆட்சிக்கு ஏற்படவே இல்லை. திமுக கழகம் 2 நாட்களுக்கு முன்பு சொன்னதையே 1962 அக்டோபர் 22 அன்று வானொலியிலும் நாடாளுமன்றத்திலும் பேசுகையில், இதுவரை ஏற்பட்டிராத பேராபத்து சீனரின் ஆக்கிரமிப்பு மூலமாக இப்போது ஏற்பட்டிருக்கிறது, இப்போர் நீடிக்கக்கூடும், மனநிலைகளும் பிற முறைகளிலும் நாம் இதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று பண்டித நேரு பேசினார். போலந்தின் மீது ஹிட்லர் படையெடுத்தவுடன் இங்கிலாந்தின் பிரதமர் சேம்பர்லேன் மதிப்பு மங்கிடத் தொடங்கிவிட்டதைப் போலவே 20 அக்டோபர் அன்றே பண்டித நேரு பலவித கடுமையான விமர்சனங்களுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய பரிதாப நிலைக்கு இறங்கிவிட்டார். 22 அக்டோபர் பண்டித நேரு மேலும் பேசுகையில், நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் குழுக்களும் இந்த நிலையில் ஒன்றுபடும் என்று நான் உண்மையாக நம்புகிறேன். அவை தங்களிடையே உள்ள தகராறுகள் வாதங்கள் ஆகியவற்றை கைவிட்டு நமது சுதந்திரம் நேர்மை ஆகியவற்றை அபாயத்தில் இழுத்து விடுவோரை ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் சமாளிக்கும் என்று நம்புகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்படி குறிப்பிட்டாரே தவிர அறிஞர் அண்ணா அவர்களின் ஒத்துழைப்பை கோரி நேரு அவர்கள் அண்ணாவை பூட்டியிருந்த சிறைச்சாலை முகவரிக்குத்தான் தந்தி கொடுத்தார். அந்த தந்திக்கு அறிஞர் அண்ணா அவர்கள், என்னை சிறையிலிருந்து விடுவிக்க மனமில்லை, ஒத்துழைப்பை கோருவது என்ன நியாயம் என்று கேட்கவில்லை, மாறாக உங்கள் தந்திக்கு நன்றி, நான் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருப்பதால் வர இயலாமைக்கு வருந்துகிறேன், நிலைமைகளை எளிதாக்க தகுந்த வழிமுறைகளை கையாளும் உங்கள் திறமையில் எனக்குள்ள நம்பிக்கையினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்றுதான் பெருந்தன்மையோடு பதில் தந்தி கொடுத்தார். அடுத்து 2 நாள் கழித்து தண்டனை காலம் முடிந்ததும் அறிஞர் அண்ணா 97 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு வேலூர் சிறையிலிருந்து 24/10/62 அன்று விடுதலையானார். அன்று மாலையே வேலூர் கோட்டை வெளிமைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சீன ஆக்கிரமிப்பு பற்றிய பிரச்சனையில் திமுக கழகத்தினர் நிலை என்ன என்பதை திட்டவட்டமாக வேறு வகை வியாக்கியானத்திற்கு இடமே இன்றி தெளிவாக தெரிவித்தார்.
1962 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டி திராவிட நாடு பிரிவினை கொள்கையை கழகம் கைவிட்டு விட்டது என்று அறிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காப்பாற்ற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றின் அடிப்படையிலே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்றின் அடிப்படையிலே தமிழ் சமுதாயத்தினுடைய மக்களுடைய நல்வாழ்வை போற்றி பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்திலே இந்திய துணைக்கண்டத்திற்கு வெளிநாட்டாளர் பக்கத்தில் இருக்கின்ற பகையாட்டுக்காரர்களால் எந்த நேரத்திலும் ஆபத்து வராமல் இந்திய திருநாடு பணிவுடையதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அன்றைக்கு பிரிவினை கோரிக்கையை கைவிட்டு, பிரிவினையை நான் கைவிட்டு விட்டாலும் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியேதான் இருக்கின்றன என்று கூறி அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் மிக தெளிவாக திட்டவட்டதாக சொன்னார்கள். மத்தியிலே கூட்டாட்சி என்பது பெயரளவுக்குதான் இருக்கின்றது, அந்த கூட்டாட்சி உண்மையான கூட்டாட்சியாக இருக்க வேண்டுமேயானால் மாநிலங்களுடைய சுயாட்சி நிறைவு பெற்ற சுயாட்சியாக இருக்க வேண்டும், மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் தரப்பட வேண்டும், அந்த அதிகாரங்கள் மீண்டும் மாற்றப்படாத அளவிற்கு மாநிலத்திற்கு சுயாட்சி வழங்கப்பட்டாக வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் பலமுறை எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கருத்தினுடைய அடித்தளத்திலே கட்டப்பட்டுள்ள வகுக்கப்பட்டுள்ள நம்முடைய கொள்கைதான் மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்பதாகும்.
சீனர்களின் ஆக்கிரமிப்பை நாம் ஒருபோதும் சகித்துக் கொண்டிருக்க மாட்டோம். ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ள சீனர்களின் காலடி திருப்பி எடுக்கப்படும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் நேருவின் கரத்தை வலுப்படுத்தும். டெல்லியில் இருப்பவனையே நமக்கு பிடிக்கவில்லை என்றால் எங்கோ பீகிங்கில் இருப்பவனையே நமக்கு பிடிக்கும். எதிரிகளிடமிருந்து முதலில் நாட்டை மீட்ட பிறகுதான் நாட்டு பிரிவினையை தவிர எல்லையில் எதிரிகளை நுழையவிட்டா பிரிவினை வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்க முடியும். வடக்கே நடக்கிற யுத்தம் பற்றி மக்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே என்கிறார்கள். எப்படி புரியும்? பேச வேண்டியவர்கள் கேட்டால்தானே புரியும். ஆம், பேச வேண்டிய அறிஞர் அண்ணாவும் திமுக கழக தலைவர்களும் பேசிய பின்னர் தான் தமிழகத்தில் மட்டுமல்ல வடக்கிலும் ஏன் யுத்தகலத்திலும் கூட சீனரின் ஆக்கிரமிப்பை பற்றி மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கினார்கள். அறிஞர் அண்ணா விடுதலை செய்யப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 26 நான் திருச்சி சிறையில் இருந்து விடுதலையானேன். சிறைவாசலில் அறிஞர் அண்ணா என்னை வரவேற்றார். நான் விடுதலையான அக்டோபர் 26 தான் நாட்டில் நெருக்கடி நிலைமை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டது. தண்டனை காலம் முழுவதும் முடிவிட்டது. திருச்சியில் நான் சிறையிலிருந்து வெளிவந்த பின்னர் இந்த செய்தி அண்ணாவுக்கு கிடைத்தது. உடனே என்னை பார்த்து, நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தித்தான் உன்னை வெளியே விடுகிறார்கள் பார்த்தாயா என்று அண்ணா அவர்கள் தமக்கே உரிய புன்சிரிப்போடு கேலியாக குறிப்பிட்ட காட்சியினை என்னால் மறக்க முடியுமா? அதேபோல் அடுத்த அக்டோபர் 28 அன்று அறிஞர் அண்ணாவுக்கும் எனக்கும் சென்னையில் நடைபெற்ற ஊர்வலத்தையும் நண்பர் என்விஎன் தலைமையில் சென்னை கடற்கரையில் மக்கள் கடல் திரண்டு அளித்த வரவேற்பின் மாட்சியினையும் என்னால் மறக்க முடியாது. 1962 அக்டோபர் 26 நாள் விடுதலை செய்யப்பட்ட நான் நேரே சென்னை வந்து என் வருகையை எதிர்பார்த்து மனதிற்குள்ளேயே குமைந்து கிடந்த என் அன்னையை பார்க்க முடியாமல் தோழர்களின் அன்பு தொல்லை என்னை தடுத்து விட்டது. விடுதலையானவுடன் திருச்சியில் என்னை வரவேற்று நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அன்று மாலை தஞ்சையிலும் மறுநாள் திருவாரூரிலும் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றேன். இடையேயுள்ள ரயில் நிலையங்கள் அனைத்திலும் ஆயிரக்கணக்கான கழக மக்கள் திரண்டிருந்து என்னை கண்டு வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். 28 காலை திருவாரூரிலிருந்து புறப்பட்டு நேரே சென்னைக்குத்தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அண்ணா அவர்கள் காஞ்சியில் தங்கியிருந்தார்கள். மதிய உணவுக்கு காஞ்சிக்கு வந்துவிடு, மாலையில் இருவரும் புறப்பட்டு சென்னை சேர்ந்து ஊர்வலத்தில் கலந்து கொள்ளலாம் என்று ஆணை பிறப்பித்தார் அண்ணா. அவ்வாறே சென்று சென்னை ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் முடிந்து நள்ளிரவில் வீட்டுக்கு சென்றேன். என ஈன்றெடுத்த அன்பு தெய்வம் வெளிப்புறத்து கூடத்தில் கண்ணுறங்காமல் வெற்றிலை உரலுடன் அமர்ந்து காத்திருந்தது. என்னுடன் வந்த அண்ணா அவர்களை பார்த்து, அண்ணா தம்பி, உங்கள் அம்மா உங்களை ஒரு நாள் பிரசவ வேதனையோடு பெற்றிருப்பார்கள், அதனால் நீங்கள் வேலூரில் இருந்து விடுதலையானவுடன் நேரே காஞ்சிபுரம் சென்று உங்கள் அம்மாவை பார்த்தீர்கள். ஆனால் நான் என் பிள்ளையை நான் பல நாள் இடுப்பு ஒளி பிரசவ வேதனைகளுக்கு பிறகு பெற்றெடுத்தேன். அதனால் தான் திருச்சியில் விடுதலையான என் பிள்ளை 3 நாள் கழித்து அவசரமாக தன் அம்மாவை பார்க்க வந்திருக்கிறதோ என்று வேதனை கலந்த தனது ஆற்றாமையை வேடிக்கை போல குறிப்பிட்டார்கள். அக்டோபர் 28 கடற்கரை கூட்டத்தில் தான் வீடு இருந்தால் தானே ஓடு மாற்ற முடியும், வீட்டுக்கே அல்லவா ஆபத்து வந்திருக்கிறது என்று புகழ்பெற்ற சொற்பொழிவை அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றினார்கள். லிங்கனின் கெட்டிஸ்பர்க் உரையைப் போல, லெனின் பேசிய பெட்ரோகிராட் சொற்பொழிவை போல, சர்ச்சிலின் பதவியேற்பு பேச்சினை போல அறிஞர் அண்ணாவின் இந்த பேச்சு எங்கள் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பெற்று விட்டதால் அந்த கூட்டத்தில் தான் இப்போது நடப்பது ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் நடைபெறும் தத்துவ போராட்டமாகும். ஜனநாயகம் சிரித்த முகத்தோடு இருக்கும், ஆரம்ப சூரத்தனம் அதனிடத்தில் இருக்காது, எனினும் அது ஆழ்ந்த ஆறு போன்றதாகும். அதில் ஆழம் தெரியாது, இறங்கினால் அழுந்தி போவார்கள். ஜனநாயகத்துக்கு தாங்கும் சக்தியும் உண்டு, தாக்கும் சக்தியும் உண்டு. இன்றைக்கு பீகிங்கிலே இருப்பது ஜனநாயகம் அல்ல. சர்வாதிகாரம் தேர்தல் நடக்கும், ஆனால் ஒரே கட்சி தான் போட்டியிடும், ஒரே தலைவர் தான் இருப்பார், அவர் அறிக்கை விடுவார், அதை மக்களுக்கு படித்து பொருளும் சொல்லிவிடுவார்கள். அடுத்த அறிக்கை வந்தாலும் அதற்கு பொருளும் கூடவே வரும். சீனாவின் ஆக்கிரமிப்பு பற்றியும் அதன் விளைவு பற்றியும் ஆக்கிரமிப்பை முறியடிக்க வேண்டியதை பற்றியும் பேச வேண்டியவர்கள் பேச தொடங்கிவிட்டார்கள் என்பதை இந்த பேச்சு 100க்கு 100 மெய்ப்பித்து காட்டிவிட்டது. இமயத்தின் உச்சியில் நடைபெறும் ஜனநாயக சர்வாதிகார போராட்டத்திற்கு தெற்கே குமரிமுனையில் இருந்துதான் சரியான விளக்கமும் மக்கள் புரிந்து கொள்ளும் மகத்தான சங்கதிகளும் நாள்தோறும் வெளிவரத் தொடங்கின. சீனரின் ஆக்கிரமிப்பு இந்தியாவை அதிர்ச்சியுறச் செய்ததென்றால் அது சம்பந்தமாக கழகம் மேற்கொண்ட திட்டவட்டமான முடிவுகளும் கழகத் தலைவர்கள் பேசிய பேச்சுக்களும் அனைவரையும் வாய்விளக்கச் செய்து வியப்பில் ஆழ்த்தின. சீன ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு உறுதுணையாகவும் 1962 முதலில் நடைமுறை சாத்தியமான குரல் கொடுத்தது திமுக கழகம்தான். அது மட்டுமல்ல, சீன ஆக்கிரமிப்பை எதிர்த்தின்ற இந்திய வீரர்களில் முதல் நாளிலேயே இதில் களப்பலியானவரும் ஒரு தமிழ் மகன்தான். தூத்துக்குடியைச் சேர்ந்த வீரன் செல்வராஜ் என்பவர்தான் அந்த மாவீரன். இரண்டாவதாக பலியான தமிழ் மகன் தஞ்சை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த அப்துல் வகாப். பிரிவினைக்கு வித்தியுண்டுவதாக பேசப்பட்ட தமிழகத்திலிருந்துதான் எல்லையை காப்பதற்கு களப்பலியும் கருத்துரைகளும் நிதித்தொகையும் முதன் முதலாக வேகமாக வெள்ளம் போல் பெருக்கெடுத்து இமயத்தின் முடியை தொட்டன. நாட்டிலேயே தனியான ஒரு கட்சியின் சார்பில் ஒரு நாள் சில மணி நேரத்தில் பெருந்தொகையை பாதுகாப்பு நிதியாக திரட்டி அழைத்திட்ட பெருமையும் திமுக கழகத்திற்கு மட்டுமே கிடைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். December 2 கழக பொருளாளர் என்ற முறையில் நான் பொறுப்பெடுத்து SIA திடலில் ஏற்பாடு செய்த பாதுகாப்பு நிதி வசூல் கூட்டத்தில் சில மணி நேரத்திலேயே 35,000 ரூபாய்க்கு மேல் திரண்டது. இந்திய அரசியல் கட்சிகள் திரட்டி கொடுத்த பாதுகாப்பு நிதி வசூலில் இது ஒரு சாதனை என்று அப்போது பேசப்பட்டது. இந்த சாதனை மட்டுமல்ல, திமுக கழகத்திற்கு இந்த சந்தர்ப்பத்தில் வேறொரு சாதனையும் சாத்தியமாயிற்று.
தமிழனுக்கு இலக்கியம் என்பதை தவிர வேறு வரலாறு கிடையாது. வரலாறு இருக்கிறது, ஆனால் எழுதப்படவில்லை. வரலாறு தமிழனுக்கு எழுதப்படாத காரணத்தினாலேதான் இந்தியாவுடைய வரலாறே தமிழகத்திலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று மனோன்மணிய சுந்தரனார் சுட்டிக்காட்டியதையும், அதை குறித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசி காட்டியதையும் நான் பலமுறை நினைவூட்டியிருக்கின்றேன். இந்திய நாட்டு வரலாறு கங்கை கரையில் இருந்து எழுதப்பட்டதற்கு பதிலாக காவிரி கரையில் இருந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் வரலாற்று பேராசிரியர்களுடைய துணிவான, திட்டவட்டமான, தெளிவான முடிவாகும். அப்படி எழுதப்படாத காரணத்தால் நமக்கென்று வரலாறுகள் இல்லை. எழுதப்படாத காரணத்தால் வரலாறு இல்லையா என்று ஆகிவிடுமா என்றால், வரலாறு உண்டு ஆனால் எழுதப்படவில்லை. நமக்கு கிடைத்த இலக்கியங்கள் தான் வரலாற்று சான்றுகளாக நமக்கு வாய்த்திருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது.
திமுக கழகத்தின் உணர்ச்சிகளையும் அது நாட்டு பாதுகாப்புக்கு அளிக்கும் உருப்படியான ஒத்துழைப்பையும் புரிந்து கொண்ட பண்டித நேரு அவர்கள் தமிழகத்திற்காக மட்டுமே பிரத்யேகமாக மத்திய அரசின் சார்பான விளம்பரம் ஒன்று வெளிவர ஏற்பாடு செய்தார். பிரதம மந்திரியின் உத்தரவாதம் என்பது அந்த விளம்பரத்தின் தலைப்பு. ஆங்கிலம் ஒரு இணை மொழியாக நீடித்திருக்கும். இந்தி மொழி பழக்கத்தில் இல்லாத பிராந்தியங்களின் மக்கள் விரும்பும் வரை ஆங்கில மொழியை அகற்ற மாட்டேன், இங்கனம் ஜவஹர்லால் நேரு என்பதுதான் அந்த விளம்பரம்.